الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه او كما قال صلى الله عليه وسلم فهل انيتم الله سبحانه وتعالى قرونك ورتاهم صلاتم سلامم ارد نبي محمد صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவையும் திருப்தியையும் சந்தோஷத்தையும் அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஉங்கள் முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் நின்று கூறியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு அடியனை உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தபுல்லா ஹைசுமா துன்தும் கணேதுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு ரமதானுடைய மாதத்தின் 2வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் நாம் ஓரளவு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய அல்லாஹ்வோடு இணையக்கூடிய அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஆனால் இதனுடைய நோக்கம் குறிப்பிட்ட காலம் நம்மை சுத்தமாக வைத்துக் கொள்வது அல்ல, மௌத்து வரைக்கும் இந்த நிலைமை தொடர வேண்டும். அதற்கு சிறந்த ஒரு உதாரணம் தான், நாம் நமது வாகனத்தை சர்வீஸ் சென்டரிலே போடுகிறோம், கேரேஜிலே போடுகிறோம், ஃபுல் சர்வீஸ். பெரிய வாகனங்கள் வருடத்துக்கு 2-3 தடவைகள் என்று ஃபுல் சர்வீஸ் பண்ணுவோம். ஒரு மாதத்துக்கு 1 தடவை, 2 கிழமை வாரங்களுக்கு 1 தடவை பாடி வாஷ் பண்ணுவோம். இன்று சர்வீஸிலிருந்து நாம் எடுக்கின்ற வாகனத்தை அடுத்த முறை சர்வீஸில் போடுவது தானே என்று வேணுமென்றே அதை அழுக்கடைய செய்ய மாட்டோம். சேற்று குழிகளுக்குள் அந்த வாகனத்தை விட மாட்டோம். கேரேஜ் இருக்கிறது தானே என்று வேண்டுமென்றே ஆக்சிடென்ட் பட வைக்க மாட்டோம். கேரேஜில் போடுவது தானே என்று கண்ட இடத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு போக மாட்டோம். யார் முட்டிவிட்டு போனாலும் பரவாயில்லை. இதே போன்றுதான் ரமதானும் நம்மை ஃபுல் பாடி சர்வீஸ் பண்ணுகின்ற ஒரு மாதம். ரமலானில் நன்மை செய்தோம் தானே என்று ஷவ்வாலில் பாவம் செய்வதல்ல. சிலர்கள் பெருநாள் அன்றிலிருந்து ஆரம்பித்து விடுவார்கள் அவர்களுடைய வலிமையான பாவங்களை. கண்ணியமானவர்களே, சர்வீஸ் போன்றுதான் அந்த வாகனத்தை அடுத்த முறை இதைவிட குறைந்த செலவில் சர்வீஸ் பண்ண வேண்டும் என்றுதான் கேயா பண்ணுவோம். இந்த முறை மோசமாக பாவித்து மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொள்வோம், கூடி போனால் 2500 ரூபாய் தான் ஃபுல் சர்வீஸ். நாம் பாவித்த முறையில் 5000 ரூபாய் செலவு வந்துவிட்டது ஒரு சர்வீஸிலே. ஒன்றையும் கணக்கெடுக்காமல் கண்ட மாதிரி அந்த மோட்டார் சைக்கிளை நாம் பாவித்து ஐயாயிரம் ரூபாய் சேவிஸிலே பில் வந்து விட்டது என்றால் அடுத்த சேவிஸை 2000 ரூபாய்க்குள் முடிக்க கவனமாக இருப்போம். இது நமது நடைமுறை. இதே போன்றுதான் ரமலான் வந்தது கண்ணியமானவர்களே நம்மை சுத்தப்படுத்துகிறது. அடுத்த ரமலான் வரும் பொழுது என்னுடைய பாவ சுமை குறைந்தவனாக நான் சந்திக்க வேண்டும். எப்படி 5000 ரூபாய் பில் வந்த சேவிஸ் அடுத்த சேவிஸை 2000 ரூபாய்க்குள் வைத்துக் கொள்வதற்கு மிக கவனமாக அந்த பைக்கை பாவிப்போமோ அதே போன்று அடுத்த ரமலானில் என்னுடைய பாவங்கள் விடுபட்ட நிலைமையில் தான் நான் அல்லாஹ்வை சந்திப்பேன், ரமலானை சந்திப்பேன். அடுத்த ரமலானில் நான் கபராளியாகவும் இருக்கலாம். இந்த பெருநாள் கூட எனக்கு நிச்சயம் இல்லை. இந்த பெருநாளைக்கு என்னுடைய கபரை ஜியாரத் செய்யப்படக்கூடிய ஒரு கபராக மாற்ற அல்லாஹ்வுக்கு முடியும். குடும்பத்தினர்கள் பெருநாள் அன்று கபரை ஜியாரத் செய்ய வரலாம் என்ற அமைப்பில் தான் நாம் இருக்கிறோம். வயது கட்டுப்பாடு இல்லை. சிறியவருக்கும் மரணம் வருகிறது, வயதிபருக்கும் வருகிறது, வாலிபர்களுக்கும் வருகிறது. கண்ணியமானவர்களே, அப்படி சிந்திக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். நமது வீட்டுக்கு ஒரு விருந்தாளி போன்று இந்த ரமதான் நம்மிடம் வந்திருக்கிறது. நமது வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி நமக்கு எந்த அளவு பிடித்தவராக இருப்பாரோ அந்த அளவுக்கு நாம் அவரை கவனிப்போம். வருடத்துக்கு ஒரு தடவை வந்து செல்லுகின்ற விருந்தாளியை மிக நல்ல முறையில் கவனிப்போம். வார வாரம் வருகின்றவரை அதற்கேற்றவாறு கவனிப்போம். ஒவ்வொரு நாளும் வருகின்ற விருந்தாளியை ஒரு டீ பிளேண்டியோடு அனுப்பிவிடுவோம். ஆனால் வருடத்துக்கு ஒரு தடவை வருகின்ற அந்த விசிட்டர்ஸ் நமது விருந்தாளிகள் நமது வீட்டுக்கு வரக்கூடியவர்களை ஒரு நாள் பூராக வீட்டில் தங்க வைத்து கவனிக்க முடியுமா? அப்படி கவனிப்போம். அப்படி வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விருந்தாளி தான் இந்த ரமலான் என்ற விருந்தாளி. நபியவர்கள் முன்னறிவிப்பு செய்வார்கள். எந்த மாதத்துக்கும் அப்படி செய்தது குறைவு. நபியவர்கள் முன்னறிவிப்பு செய்வார்கள், உங்களுக்கு ஒரு ரமலான் வர இருக்கிறது. வந்த ஆரம்ப நாட்களில் சொல்வார்கள், வந்து விட்டது ரமலான், வந்து விட்டது. அது பரக்கத்துள்ள மாதம், அது சபருடைய மாதம், பொறுமையுடைய மாதம். அது பிறரை முவாசாத் என்றால் என்ன தெரியுமா? பிறருக்கு உதவுகின்ற மாதம். முவாசாத்துக்கு இன்னும் ஒரு தரப்பிலே தஆவும், முஆவனா, மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுகின்ற மாதம், மற்றவர்களிடம் கை நீட்டுகின்ற மாதம் அல்ல, மற்றவர்களுக்கு நாம் கை நீட்டி கொடுக்கின்ற மாதம் முவாசாத். அப்படி பல பேர்களை கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்தை நபியவர்கள் அப்படியே வர்ணித்து காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, விருந்தாளி வீட்டுக்கு சில விருந்தாளிகள் வருவார்கள், ஒரு பிஸ்கட் பேக்கெட்டோடு வருவார்கள். இன்னும் சிலர் வருவார்கள், ஒரு பெருமதியான ஒரு கேக்கோடு வருவார்கள். இன்னொரு படி பின்னர் இன்னொரு விருந்தாளி ஒரு ஐஸ்கிரீம் பக்கெட்டோடு வருவார். சில விருந்தாளிகள் வருவார்கள், பிரிவில் நிறைய பொருட்களை கொண்டு வருவார்கள். நமக்கு தூரத்திலிருந்து வருவார்கள், அவர்கள் கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். வருடத்துக்கு ஒரு தடவை வருவார்கள், அவர்கள் அவர்களுடைய வயலில் விதைத்த அறுவடை செய்த அரிசி மூடையை கொண்டு வருவார்கள். நமக்கு அப்படி விருந்தாளிகளும் இருக்கிறார்கள். கிராமப்புறத்திலிருந்து வருபவர்கள் அவர்கள் அரிசி மூடை கொண்டு வருவார்கள். நமக்கு 3-4 மாதங்களுக்கு அவர்களுடைய அரிசி தான் சாப்பாடு. அப்படிப்பட்ட விருந்தாளிகள் வருவார்கள், அவர்களை நாம் எப்படி கவனிப்போம்? நமக்கு அரிசி மூடையை கொண்டு வருகின்ற விருந்தாளி எப்படி கவனிப்போம்? ரமலான் என்ற விருந்தாளி நமக்கு கொண்டு வருகின்ற பரிசு கிஃப்ட், நாம் ரமலான் முழுக்க சுஜூதில் இருந்தாலும் அதற்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட கிஃப்ட், எப்படிப்பட்ட கிஃப்ட்? ஒரு ஃபர்ஸ்ட் 70 ஃபர்ஸ்ட் தொழுது பாருங்கள். ஒரு துஹரை 70 தடவை, 7 4 28 70 தடவை பெருகி பாருங்கள், 20 தடவை என்ன, 4 ரக்காத்துகளை 70 பெருக்கும் பொழுது 280 ரக்காத் சொல்வதற்கு எத்தனை நிமிடங்கள் தேவை? இந்த விருந்தாளி அதை நமக்கு தந்திருக்கிறார் கிஃப்டாக. இந்த விருந்தாளி எந்த அளவுக்கு தெரியுமா? கண்ணியமானவர்களே, ஒரு சுண்ணத் செய்தால் ஒரு பரந்துடைய நன்மை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சுண்ணத்துக்கு ஒரு பரந்துடைய நன்மை. சுண்ணத்தான ஒரு சதக்கா கொடுக்கிறோமா? கடமையான ஒரு செலவு செலவழித்ததை போன்ற ஒரு பிரமாண்டமான ஒரு நன்மை. இந்த விருந்தாளி நமக்கு கொண்டு வந்த நன்மைகளில் இன்னும் ஒன்றுதான் கண்ணியமானவர்களே, இந்த சிறப்பை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸில் சிறிய ஒரு பலகீனம் இருந்தாலும் அமல்களின் சிறப்பு சம்பந்தப்பட்ட தலைப்புகளிலே இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான ஹதீஸ் என்று வந்தால் நாம் அதை ஹதீஸ் என்று நம்பி அமல் செய்ய முடியாது. ஆனால் லைஃப் எல்லோருக்கும் பாடமாகிவிட்டது. சஹீல் லைஃப், சஹீல் லைஃப் என்பதால் விளங்கப்படுத்த வேண்டும். லைஃப் என்பது நபியவர்கள் சொல்லாத ஹதீஸ் அல்ல என்பதை உறுதியாக பதிய வைக்க வேண்டும் மனதில். லைஃப் என்பது நான் உங்களுடைய புத்திக்கு ஏற்றவாறு, இது ஹதீஸ் அடிப்படை அறிவுடைய 5-4 வருடங்கள் படிக்க வேண்டிய பாடம். நாம் விளங்குவதில்லை. லைஃபான ஹதீஸ் என்று சிலர் முழுமையாக ஒதுக்குகிறார்கள். லைஃப் என்று வந்துவிட்டால் ஒதுக்கி விடுவார்கள். கண்ணியமானவர்களே, அந்த ஒதுக்கக்கூடியவர்களும் இந்த உசூலுல் ஹதீஸை உட்கார்ந்து கால்மடித்து படிக்க வேண்டும். லைஃப் என்ற சீலை பார்த்து விட்டு நாம் முடிவெடுக்க முடியாது. ஒருவர் லைஃப் என்பார், இன்னொரு ஷஹி என்பார், ஹசன் என்பார். அது எப்படி தெரியுமா? நான் அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். இது அந்த லைஃப் என்ற ஹதீஸை உங்களுக்கு நான் ஜும்மாவில் விளங்கப்படுத்த வரவில்லை. ஆனால் விளங்கப்படுத்த வேண்டிய காலம் லைஃப். லைஃப் லைஃப் என்ற சொல்லுக்கு கருத்து தெரியுமா சகோதரரே? உனக்கு குழப்ப வேண்டாம் உம்மத்தை. லைஃப் என்பது நபி அவர்கள் சொல்லாத ஹதீஸ் அல்ல. நபி அவர்கள் சொன்னது அது எப்படி லைஃப் ஆகிறது? உதாரணம் சொல்கிறேன். ஹதீஸுடைய லைஃபுடைய ஹதீஸை விளங்கப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு ஜும்மா போதாது. நீங்கள் என்னிடத்திலே ஒரு மாதம் தொடர்ந்து உட்கார வேண்டும் லைஃபை படிப்பதற்கு. எல்லா உலமாக்களிடம் மூன்று பேர் சம்பவத்தை காண்கிறார்கள். உதாரணமாக இந்த மஸ்ஜிதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்கிறது. இரண்டு பேர் அகமதும் முகமதும் சண்டை பிடிக்கிறார்கள். அப்பொழுது அப்துல்லா அப்துல் ரஹ்மான், அப்துல்லா உபைதுல்லா அப்துல் ரஹ்மான் என்ற மூவர் காண்கிறார்கள். உதாரணம் இதுதான். இது ஐப்படி அதிசுடைய விளக்கம் அல்ல, உங்களுக்கு விளங்குவதற்கான உதாரணம். அகமதும் முகமதும் சண்டை பிடிக்கிறார்கள். அப்துல்லா உபைதுல்லா அப்துல் ரஹ்மான் மூவரும் பார்க்கிறார்கள். அப்துல்லா உபைதுல்லாவும் ஏரியாவிலே மஹல்லாவிலே அந்த அளவு நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. நல்ல மனிதர்கள் தான், ஆனால் இடைக்கிடையே சந்தேகத்துக்கிடமானவர்கள், பொய் பேசுவார்கள். அப்துல்லாவும் உபைதுல்லாவும் அவர்களுடைய பேச்சை 100% ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள். அப்துல்லா சொல்கிறார், உபைதுல்லாவும் சொல்கிறார், அகமத் தான் முதலாவது அடித்தார். அகமத் தான் முதலாவது அடித்தார், அதை நான் கண்டேன், இங்கே அடித்தார். ஆனால் இவர்கள் இருவரை விட அப்துல் ரஹ்மான் 100% நம்பத்தகுந்தவர், உறுதியானவர், உறுதியானவர். அப்துல் ரஹ்மான் சொல்வார், இல்லை, முகமத் தான் முதலில் அடித்தார், நான் கண்டேன். பின் மூவரும் அப்துல்லா இடது பக்க சந்தியில் அந்த சம்பவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்துல் ரஹ்மான் நம்பிக்கையானவர் மஸ்ஜிது வாசலிலே அந்த சம்பவத்தை 10 பேரை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். உபைதுல்லா அங்கே வலது பக்க சந்தியிலே அதே சம்பவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி இந்த மூன்று சம்பவங்கள் சமூகத்துக்கிடையே வருகிறது. இடது பக்க சந்தியிலே அப்துல்லா சொன்ன சம்பவத்தை கேட்பவர்கள் சொல்வார்கள், அப்துல்லாவா? நம்ப முடியாது. இதுதான் தாயு. உபைதுல்லாவா? நம்ப முடியாது. இதே நபருக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லும் பொழுது சொல்வார், நம்பலாம். சம்பவம் நடக்கவில்லை என்பது இதிலிருந்து விளங்குகிறதா? சண்டை நடந்தது. லைஃபை ஒதுக்குகின்றவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறார்கள், பள்ளிக்கு முன்னால் இப்படி ஒரு சண்டை நடக்கவில்லை. நியாயமா இது? அப்துல்லா உபைதுல்லா சொல்வதை நம்ப முடியாது என்பதால் அந்த சம்பவம் நடக்கவில்லையா? இதுதான் லைஃப். ஒரு ஹதீஸை 10 சஹாபாக்கள் அறிவிப்பார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களிடமிருந்தும் பல 10, 20, 30 மாணவர்கள் அறிவிப்பார்கள். அந்த மாணவர்களில் ஒருவர் சற்று பலகீனமாக இருப்பார், பேச்சிலே கொஞ்சம் உறுதி குறைந்தவராக இருப்பார், ஞாபக சக்தியில் குறைந்தவராக இருப்பார். நம்மை நம்மில் இருக்கின்ற ஒரு வழியுள்ளாவையும் அவரையும் வைத்து பார்த்தால் அவருடைய தூசிக்கு நமது வழியுள்ளா நிகராக மாட்டார். அவ்வளவு பெரிய மேதை அவர். அந்த காலத்தில் அந்த அளவு பக்குவம் பார்த்தார்கள். இப்ப நபியவர்கள் சொல்லவில்லை என்ற முடிவுக்கு வர முடியாது. அந்த ஹதீஸை நாம் பல்வேறு அறிவிப்பாளர் வரிசைகளை ஆராய்வோம். இப்ப இந்த சம்பவத்தை போலீஸ் கேஸ் போய்விட்டது. போலீஸ் வருகிறார் விசாரிப்பதற்கு. அப்துல்லாவையும் விசாரிப்பார், உபைதுல்லாவையும் விசாரிப்பார். அப்துல் ரஹ்மானை விசாரித்தவுடன் ஊர் மக்கள் சொல்வார்கள், சார், அப்துல் ரஹ்மான் சொல்வதாக இருந்தால் இது உண்மைதான். இப்படித்தான் ஹதீஸை நாம் பார்க்க வேண்டும். லைஃப் என்று கட்டினால் பள்ளிக்கு முன்னால் அகமது முகமதும் சண்டை பிடிக்கவில்லை என்று நாம் முழுமையாக சம்பவத்தை மறுத்து விடுவோம். ஓரளவு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். உலமாக்களிடம் கால் மடித்து உட்கார்ந்து அன்றன்று வருகின்ற பிரச்சனைகளை படிக்க வேண்டும். வாட்ஸ்அப்பிலும் வைபரிலும் பேஸ்புக்கிலும் அல்ல படித்து முக்தியாகுவது. வாட்ஸ்அப் நமது மதரசா அல்ல, வாட்ஸ்அப்பில் அனுப்புகின்றவர்கள் எல்லாம் மேதைகள் அல்ல, பேஸ்புக்கில் எழுதுகின்றவர்கள் எல்லாம் மேதைகள் அல்ல. முக்காவாசி காப்பி காட், முக்காவாசி எங்கோ எடுத்துவிட்டு மேதை போன்று இவர் அனுப்புகிறார். இவருடைய பேரை போட்டுக்கொண்டு பேஸ்புக்கில் 10 அக்கவுண்ட் திறந்து அவருடைய கருத்தை அவரே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட காலம். பேஸ்புக்கில் 10 அக்கவுண்ட் திறந்து அவருடைய பிக்சரை, அவருடைய கருத்தை, அவருடைய அவருடைய ப்ரொஃபைல் விஷயங்களை அவரே லைக் பண்ணுகின்ற காலம். 100 அக்கவுண்டும் இருக்கலாம், சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட பேஸ்புக் தான் இந்த காலத்தில் இருக்கிறது. அவரை அவரே லைக் பண்ணுகிறார். அந்த பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் சஹியையும் லைஃபையும் விளங்க முடியாது. உலமாக்களிடம் கால் மடித்து படிக்க வேண்டும் என்பதை இந்த நோன்பில் கட்டாயம் இந்த தலைப்பை சொல்ல வேண்டும் என்பதால் சொல்லி தலைப்பு கோருகிறேன். நான் சொல்ல அந்த ஹதீஸ் என்ன தெரியுமா? ஒரு நோன்புக்கு கிடைக்கின்ற நன்மை, சிறிய பலகீனம் இருந்தாலும் இதை நாம் ஒதுக்கப்பட வேண்டிய மிக மோசமான பலகீனம் அல்ல. என்ன, ஒரு நோன்பாளிக்கு எந்த அளவு நன்மை தெரியுமா? ஒரு காகம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு காகம் பறக்க ஆரம்பித்த பருவத்திலிருந்து பறக்குகிறது. குஞ்சு பருவம் எப்பொழுது பறக்க ஆரம்பித்தது, அன்று பறந்து 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 வாழ்க்கை பூராக எங்கும் நிற்காமல் பறக்கிறது. நன்ஸ்டாப் எங்கும் நிற்காமல் பறக்கிறது. அது பறந்து பறந்து எங்கேயும் நிற்கவில்லை. அதனுடைய ஆயுள் முடிந்து, அது வயசாகி, அது முதுமை அடைந்து எங்கு செத்து விழுமோ, எவ்வளவு தூரம் நன்ஸ்ட பறந்ததோ அந்த அளவு தூரம் ஒரு நோன்பை ஏற்றுக்கொண்டால் நரகத்திலிருந்து அல்லாஹ் தூரமாக்குகிறான். ஹதீஸ் ரிய பலீனம் இருக்கிறது. ஆனால் இட்டு கட்டப்பட்ட பொய்யான ஹதீஸ் அல்ல. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட கிஃப்டை இந்த ரமலான் என்ற விருந்தாளி நமக்கு தந்திருக்கிறார். நாம் என்ன கொடுத்தோம், நாம் என்ன கொடுத்தோம்? நமது வாய் நாற்றம் நமக்கே பொறுக்க முடியவில்லை. என்னப்பா இது, மூச்சரித்தால் நாத்தமாக இருக்கிறது. மனுஷன் தானே, உண்மை சொல்ல வேண்டும். நமக்கே நமது வாயோடு கோபம். எவ்வளவுதான் பிரஷ் பண்ணினாலும் நாத்தம், நமக்கே பொறுக்க முடியாத நாத்தத்தை அல்லாவின் பார்வையில் கஸ்தூரியை விட மனமான விருந்து, மனமானதாக மாற்றிய ஒரு அன்பளிப்பை நமக்கு இந்த விருந்தாளி தந்திருக்கிறார். அல்லாவிடத்தில் கஸ்தூரியை விட வாடை நிற்கிறது. அந்த அளவு கிஃப்டை கொண்டு வந்த விருந்தாளியை எந்த முறையில் கவனித்துக் கொண்டிருக்கிறோம்? அவரை சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு நாம் கம்ப்யூட்டரிலும் லேப்டாப்பிலும் கிண்டி கொண்டிருந்தால் அந்த விருந்தாளிக்கு எப்படி இருக்கு? வீட்டுக்கு வந்தார், இருங்க என்று சொல்லிவிட்டு போனை கிண்டி கொண்டிருக்கிறார். நமது வீட்டில் நடக்கிறது. இந்த மீடியா தான் உறவு முறைகளை பிரிப்பதற்கு பிரதானமான காரணம். ஏன் தெரியுமா? முன்னைய காலத்தில் சட்டர்டே சண்டே வந்துவிட்டால் குடும்பத்தை சந்திப்பதிலும், குடும்பத்தை என்ன, குடும்பத்தோடு உறவு, ஒரு குடும்பத்துடைய ஒரு ஒரு வீட்டில் உமாவுடைய வீட்டில் எல்லா சகோதரர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு கூட்டு விருந்து, என்ன சந்தோஷம். இன்று முடியாது. ஏன் தெரியுமா? அந்த அந்த பயணத்தை விட இன்பமான கருவி நம்மிடம் இருக்கிறது. உலகத்தை பார்க்கக்கூடிய கருவி, குடும்பத்தை பிரிக்கிற இந்த மீடியாக்கள். இந்த ரமலானில் நாம் அதை குறைத்து அப்படியே வாழ்க்கையை குறைக்க வேண்டும். கனிமலை, இந்த விருந்தாளி கொண்டு வந்த அடுத்த பாக்கியம்தான், அடுத்த பாக்கியம்தான் மணக்குமார்கள் நோன்பாளிக்கு நோன்பு பிடித்தது முதல் நோன்பை திறக்கும் வரைக்கும் அல்லாவிடத்திலே இஸ்திகஃபார் செய்கிறார்கள். எப்படிப்பட்ட கிஃப்ட்! மணக்குமாருடைய இஸ்திகஃபார் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட அன்பளிப்பை நமக்கு தந்திருக்கிறார், தர வந்திருக்கிறார் இந்த விருந்தாளி. நாம் அதற்கு என்ன கொடுத்தோம், கொடுக்க வேண்டியது என்ன என்பதையும் பின்னால் நாம் ஞாபகப்படுத்துவோம். அதே போன்று சுவர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கின்ற ஒரு மெசேஜை, ஒரு தூதை இந்த விருந்தாளி நம்மிடம் கொண்டு வந்திருக்கிறது. அதுதான் சுவர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்வான், தசையனி, உன்னை எப்படியெல்லாம் அலங்கரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அலங்கரித்துக்கொள். ஏன் தெரியுமா? என்னுடைய அடியார்கள் எனக்காக பசித்திருக்கிறார்கள், எனக்காக தாகித்திருக்கிறார்கள், எனக்காக தன்னுடைய மனோ இச்சைகளை விட்டிருக்கிறார்கள், எனக்காக களைப்போடு இருக்கிறார்கள், டயர்டாக இருக்கிறார்கள். அல்லாவே சொல்கிறார் நோன்பு டயர்ட், அல்லாவே சொல்கிறான் நோன்பு டயர்டு தான். அல்லாவுக்கு மிகவும் நன்றி செலுத்த வேண்டும். இலங்கை தீபகற்பம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய பரக்கத்தோ தெரியாது. கூடி போனால் 15 மணித்தியாலங்கள் தான் நமது நோன்பு பெரும்பாலும். ஆனால் கண்ணியமானவர்களே, சில மேற்கத்திய நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளிலே, டென்மார்க் இது போன்ற நாடுகளிலே முஸ்லிம்கள் பிடித்திருக்கிறார்கள். 21 மணித்தியாலம் நோன்பு, 3 மணித்தியாலம் தான் அவர்களுடைய மகரிப் இஷா சுபவுக்குரிய நேரம். சில ஊர்களிலே தராவி சொல்வதற்கு நேரம் இல்லை, அதற்கு தராவி அவர்களுக்கு முழுமையாக சொல்ல நேரம் இல்லை. இஷா முடிந்து அரை மணித்தியாலத்துக்குள் சுபவு வருகிறது. எப்படிப்பட்ட நியமத் நமக்கு, நீங்கள் டிசைட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய சொந்தங்கள் இருப்பார்கள், பேசி பாருங்கள், எத்தனை மணிக்கு ஆரம்பித்தீர்கள், எத்தனை மணிக்கு இருக்கார் என்று. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட பாக்கியமான ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம். எத்தனை சில நாடுகளில் நோன்பு தடை, கலவரம், நாட்டுடைய பேரை சொல்லக்கூடாது. நாம் எல்லாம் போய் வருகின்ற நாடுதான், போய் வருகின்ற நாடு, மாதத்துக்கு 2-3 தடவை போகின்ற நாடு. ஒரு ஏரியாவிலே முஸ்லீம்களுக்கு நோன்பு பிடிக்க முடியாது. என்ன காரணம்? அல்லாஹ் ஆலம். நோன்பு காலத்திலே பஸ்மார்கள் நாம் விளங்க வேண்டும். நோன்பு காலத்திலே நாம் லுகர் வரைக்கு தூங்கிக் கொண்டு கோலையினை வைத்து மிருகம் போன்று வேலை வாங்க முடியாது. நபியர்கள் வேலை பழுக்களை குறைக்க சொன்னார்கள். கோலையினுடைய ஸ்டாஃப் உடைய, டிரைவருடைய, வேலைக்காரன், வேலைக்காரியுடைய, அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தால் அவருடைய வேலை பழுவை குறைக்க சொன்னார்கள். ஆனால் வேலைக்கு வருவதிலே விலகினம் காட்டுகிறார்கள். வேலை செய்வதில்லை என்று நோன்பையை பிடிக்க வேண்டாம் என்று தடை செய்வதற்கு எவனுக்கும் உரிமை கிடையாது, எவனுக்கும் உரிமை கிடையாது. அப்படி செய்ததனால் கலவரம் நடப்பதாக நாம் ஊடகத்தினூடாக செய்திகளை கண்டுகொண்டிருக்கிறோம். நமது நாட்டில் அப்படி பிரச்சனை இல்லை. கண்ணியமானவர்களே, எனவே இந்த ரமலானை நாம் பயனுள்ள ரமலானாக மாற்ற வேண்டும். இபாதத் கவலைக்குரிய விடயம். எவ்வளவுதான் பயான் பண்ணினாலும் கண்ணியமானவர்களை ஒன்றை நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த உலமாக்கள் சொல்வது, மூத்த மக்கள் சொல்வது, இதை மீறுகின்ற பொழுது பாரிய பித்தினாக்கள் வந்ததை நாம் கண்கூடாக கண்டிருக்கிறோம். பாதையிலே விளையாட வேண்டாம் என்று அன்று முதல் இன்று வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் குறைந்து விட்டது, அல்ஹம்துலில்லா குறைந்து விட்டது. இல்லை என்பதற்கும் இல்லை, குறைந்து விட்டது. அதை கேட்காமல் விளையாடி கொழும்பு மாநகரத்திலே கொலை நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். நோன்பில் கொலை, உண்மையா பொய்யா? நோன்பில் கொலை நடந்தது. பழசை ஞாபகப்படுத்தி துருநாற்றம் அடிக்க செய்வது நோக்கம் அல்ல. இப்படிப்பட்ட ஈமான்தாரிகள், தீன்தாரிகள், உலமாக்கள் நல்ல புத்திமதி சொல்லும் பொழுது இவர்கள் சொல்வதை சொல்வார்கள், நாங்கள்லாம் கொடியமார்கள், இவர்கள்லாம் வயசாளிகள், இவர்கள் எல்லாம் பள்ளியும் மதரசாவும் என்று இருப்பவர்கள், எங்களுக்கு தான் தெரியும் இதில் என்ன ஜொலி என்று போர்க்காடோ சரம் கவலைக்குரிய விடயம். இவ்வளவு காலமும் கட்டிலுக்கு கீழே ஒளிந்திருந்த கரம்போர்ட் தலைப்பிறை கண்டவுடன் வெளியே வருகிறது. கவலை, 11 மாதம் விளையாடாத கரம்போர்ட் ரமலானில். யாராவது பயானில் சொன்னார்களோ தெரியாது, யார் கரம்போர்டிலே ஒரு காய் உள்ளே போடுவாரோ சொர்க்கத்தில் அந்த சென்று சொன்னா சொல்லுங்க, அந்த ஆளுமை சந்தித்து நாங்கள் கேட்கிறோம். இல்லை கண்ணியமானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதுவாவை எடுத்து தரக்கூடிய வேலை மிம்பரில் ஏறும் பொழுது ஆமீன், 3 ஆமீன்கள், 3 ஒன்று என்ன? ரமலானை அடைந்தும் ரமத்தையும் மகுபிரத்தையும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பையும் அடைந்து துப்பாக்கியசாலியாக அடையாமல் துப்பாக்கியசாலியாக மாறியவன் அவன் நாசம் உண்டாகும். வாழ்க்கையிலே ஊர் விளையாடாதவர்கள் எல்லாம் நோன்பு விளையாடுகிறார்கள். வளமையாக விளையாடுகின்ற தவறாக இருக்கக்கூடாது. வெயிலும் மழையும் சமமான ஒரு கூட்டம் இருக்கிறது. ஜும்மாவிலும் பெரும்பாலும் இருக்காது அந்த கூட்டம், மன்னிக்க வேண்டும். நாம் யாருக்கும் பயந்து மழுப்புகின்ற இடம் அல்ல இது, யாருக்கும் நாம் வக்காலத்து வாங்குகின்ற மேடை அல்ல இது. யாரு இப்படி பேசுங்கள் அப்படி பேசுங்கள், இந்த தலைப்பை தான் பேச வேண்டும், இதை பேச வேண்டாம் என்றால் அந்த மிம்பரில் நாங்கள் இன்ஷால்லா ஏற மாட்டோம். என்றால் அது அரசியல் மேடை போன்று. நீங்கள் பச்சை தான் பேச வேண்டும், நீங்கள் நீளம் தான் பேச வேண்டும், நீங்கள் வேறு கலர் பேச முடியாது என்றால் அது மிம்பர் அல்ல, அது அது அரசியல் மேடை. ஒரு கூட்டம் இருக்கிறது இன்று ஜும்மாவிலும் இல்லை. யாரென்று எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். ஜும்மாவிலும் இல்லை, இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது ஜும்மாவுக்கு என்று தான் வரும், இக்காம சொல்லும் பொழுது உள்ளே வரும். மன்னிக்க வேண்டும் என்னை. என்னுடைய இரத்த சகோதரர்கள் என்ற ஒருவரோடு பேசி, முஸ்லீம்கள் எல்லாரும் சகோதரர்கள், தெளிவாக தெளிவடையங்களை சொல்ல வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பத்துவா இருக்கிறது, பயந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அடுத்தது இந்த தலைப்பை நீட்டிச் சென்றால் எனக்கு நேரம் நீண்டு செல்லும். ஒவ்வொரு விதமான கூத்துகள் கண்ணியமானவர்களே, இன்னும் ஒன்று சொல்கிறேன். இரவு நேரங்களிலே அளவு கடந்து விழித்திருந்ததனால் குறுகிய காலத்துக்குள் நமது ஒரு மஸ்ஜிதிலே கொலை நடந்தது. உழைப்பு மறையவில்லை. இரவு காலங்களில் அன்லிமிட் டூ மச் தேவையில்லாமல் மிக நீண்ட நேரம் விழித்திருந்ததனால் தனியாகப்பட்டு ஏதோ பழைய குரோதம் என்ற பெயரில் ஒரு மஸ்ஜிதிலே சிசிடி கேமரா கண்ணியமானவர்களே திருடனை பிடிப்பதற்கு என்ற பெயரில் தான் போடப்பட்டிருக்கிறது. கல்லடிப்பவனை பிடிப்பதற்கு போடப்பட்ட சிசிடிவி கேமரா இருக்கிறது. கல்லும் அடிக்கப்படுகிறது. ஆள்கள் யார் என்று தெரியாத படுமாறிய ஒரு காலமும் இருக்கிறது. கேட்டால் வேலை செய்யவில்லையா என்ன அர்த்தம் இது? அது வேறு தலைப்பு. அந்த கேமரா திருடனை பிடிக்க வந்திருக்கிறது. இன்று எப்படி மாறி செல்கிறது தெரியுமா? மஸ்ஜிதுக்குள் நடக்கின்ற ரகசியம் பேணப்பட வேண்டிய விடயங்கள் அடுத்த நிமிடம் அனுப்பி இப்படி கொழும்பிலே இந்த மஸ்ஜிதிலே இந்த மஸ்ஜிதுக்குள்ளே ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று அந்த மஸ்ஜிதுடைய பெயரை கெடுப்பதற்கு இந்த வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. அதுக்கு பிரதான காரணம் அந்த சிசிடிவி கேமரா. மஸ்ஜிதுடைய மானத்தை போக்குகின்ற கேமராவாக அது இருக்கும் என்றால் அது பொருத்தமற்றது. நான் நோன்பும் இரவும் என்ற தலைப்பில் அதை உள்ளடக்கினேன். எனவே அளவுக்கு அதிகமாக விழிக்க வேண்டாம். என்ன நடக்கும் என்று தெரியாது. நாம் 5 வருடத்துக்கு முன்னர் ஒருவனுக்கு அடித்திருப்போம், நமக்கு மறந்திருக்கும். அவன் வைராக்கியம் வைத்துக் கொண்டிருப்பான், தனி அகப்பட்டவருடைய கழுத்தை எடுப்பேன் என்று. தனி ஆட்டாவுக்குள் இருப்போம், எடுப்பான் கழுத்தை, எடுப்பதற்கு முயற்சிப்பான். அப்படிப்பட்டதான் நடந்தது. அங்கே அவர் நினைத்துக் கொண்டிருந்திருப்பார், இது பழைய கதை மறந்து விட்டது என்று அவர்கள் எடுத்தார்கள், கொத்தினார்கள். ஏன் இது? இரவில் அதிகமாக விழித்திருந்தோம். இரவில் இபாதத்தில் கால் வீங்க கால் வலிக்க நின்றால் பெருமை. அல்லாஹ் அதை கண்ணியமாக கூலி தருவான். இரவில் விளையாட்டுகளிலும் பாதையிலும் திரிவீல்களிலும் என்ன பார்க்குகளிலும் வீச்சுகளிலும் ஓய்வுக்கு போகத்தான் வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் போய் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்தால் நிறைவடையும். ஓய்வு தேவைதான். உஷ்ணமாக இருக்கிறது, கடல் காற்று தேவைதான். போவது ஹராம் என்று பத்துவா கொடுக்க வரவில்லை. போங்கள், நேரத்துக்கு வாருங்கள். அங்கே 2 மணிக்கு சகர் செய்துவிட்டு 3 மணிக்கு வீட்டில் வந்து உறங்கி சுபோகம் இல்லாமல் லோர் வரைக்கும் உறங்குகின்ற பயணமா உங்களுக்கு அந்த பயணம் கூடாது. நீங்கள் போனீர்கள், 1 மணித்தேரம் 1.5 மணித்தேரம் ஓய்வெடுத்தீர்கள், உலா வந்தீர்கள், எந்த பாவமும் செய்யாமல் தவறு செய்யாமல் குடும்பமாக சென்று ஒழுக்கமாக வந்தீர்கள், நேரத்துக்கு தூங்கினீர்கள், சாறு கிளந்தீர்கள். பெரிய விடயம் கண்ணியமான. அடுத்த தலையங்கம் ஒரு சில நிமிடங்கள். செலவழிக்கின்ற மாதம் நபி அவர்கள் மில்லியனர் அல்ல, ட்ரில்லியனர் அல்ல, கோடீஸ்வரர் அல்ல, ஆனால் வீசும் காற்று கொண்டு தொழிவார்கள். இன்னும் சிலர்கள் கர்ரிகில் முர்சலாவுக்கு மொழிபெயர்ப்பார்கள், புயல் காற்று போன்று அவ்வளவு வேகம். விஷயம் என்ன தெரியுமா? காற்று எல்லோருக்கும் படும். என்ன சிறிய துவாரம் இருந்தாலும் காற்று புகுந்து கொள்ளும். காற்று அது என்ன நிறம் பார்த்து இனம் பார்த்து படாது, எல்லாருக்கும் படும். அதே போன்று நபியவர்கள் செலவழிப்பார்கள். செலவழிக்கின்ற மாதம் கண்ணியமான. இதுவரைக்கும் நாம் மனசை தட்டு கேட்போம், ரமலான் என்ற பெயரில் எத்தனை ரூபா செலவழித்தோம் கண்ணியமான, எத்தனை ஏழைகள். இப்பொழுது மாஷா அல்லாஹ் சந்தோஷத்துக்குரிய மகிழ்ச்சிக்குரிய விடயம், நாட்டின் சில பகுதிகளில் கூட்டு ஜக்காத்துடைய ஒரு முறை அறிமுகமாகிறது. பாராட்டுக்குரிய ஜக்காத் என்றாலே கூட்டாகத்தான் கொடுக்கப்பட்டது. அதனால் தான் ஜக்காத் அறவிடுவதற்கென்று ஒரு குழு இஸ்லாமிய அரசியலாக இருந்தால் என்ன இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அதற்கென்றே எந்த தொழிலும் செய்யாமல் ஒரு குழு. ரமதானில் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு மாதமும் தேன்படி ஜக்காத் வந்து கொண்டே இருக்கும். நாம் ரமதானில் கொடுக்கின்ற வளமை தாராளம் கொடுக்கலாம். ஒரு வருடம் பூர்த்தியாகிறது, இலகுவாக இருக்கும். மற்றபடி நாம் அரபு கணக்கில் ஞாபகம் வைப்பது சிரமம். ரமதான் எல்லோருக்கும் தெரியும், வேறு விடயம். ஆனால் சஹாபாக்களுடைய நபியுடைய காலத்திலே மாதப்படி வரும். அவருடைய முஹர்ரத்தில் இருக்கும், சஃபரில் இருக்கும், ரபியுல் அவல் இருக்கும். அதற்கென்ற ஒரு குழு, அவர்களுக்கு தொழிலே இதுதான். அப்படி இருந்தால் அவர்களுக்கு ஜக்காத்தில் ஒரு பங்கு கொடுக்கலாம். அதற்கென்றே ஒதுங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு வேற தொழில் செய்வதற்கு நேரம் இல்லை. இது ரமதானில் மாத்திரம் ஒன்று சேர்ப்பதற்கு நிர்வாகிகள் பாடுபடுகின்ற பொழுது அங்கே அந்த கூட்டத்தில் சேருவார்களா இல்லையா என்பதில் சேர மாட்டார்கள் என்பதுதான் தெளிவான விளக்கம். அவர்கள் வேறு காரணத்தால் ஜக்காத் எடுக்க தகுதியாக இருந்தால் எடுக்கலாம். கூட்டு ஜக்காத் உருவாகிவர்கள். நேற்று ஒரு சகோதரரை சந்தித்து கூட்டு சக்காத்துடைய மாவு விடயத்தை முன்வைக்கும் பொழுது, கண்ணியமானவர்களே, ஒரு பழமொழி இருக்கிறது அரபில், இன்னும் ஒரு 5 நிமிடம் தன்னுடைய தமிழ் பிரசங்கம். அரபில் ஒரு பழமொழி இருக்கிறது, எல்லோரும் மனநமிட்டுக் கொள்ளுங்கள். இதற்கு பொருத்தமான குரானாய தரிசலம் இருக்கிறது. வேறு விடயம், பழமொழி சுருக்கமா இருக்கும், ஞாபகம் வைப்பது இலகுவா இருக்கும். மம்சூர் அன்ன குல்லன் முத்திர, ஒருவருக்கு மழை பெய்கிறது. உதாரணமாக இப்பொழுது இங்கு உஷ்ணமாக இருக்கிறது, கண்டியில் மழை பெய்கிறது என்று வைப்போம். கண்டி மழை பெய்கிறது, இப்பொழுது 1 மணி, கண்டியில் மழை பெய்கிறது. கண்டியில் யாருக்கு மழை பெய்கிறதோ அந்த கண்டிக்காரர் நினைக்கிறாராம் முழு ஸ்ரீலங்காவுக்கும் மழை பெய்கிறது. மாஷா அல்லாஹ், எனக்கு எப்படி கூலாக இருக்கிறதோ முழு ஸ்ரீலங்காவில் எல்லோரும் கூலாக இருக்கிறார்கள். நாம் ஏசியும் போட்டு நமக்கு வேர்வை வடிவது நமக்கு தான் தெரியும். இப்பொழுது சேனைக்கு கீழே இருந்து வேர்வை வடிகின்றது நமக்கு தெரியும். ஆனால் கண்டிக்காரர் நினைக்கிறார், ஆ மாஷா அல்லாஹ், எல்லாருக்கும் மழை பெய்கிறது. என்ன அர்த்தம் தெரியுமா? கொஞ்சம் வசதி உள்ளவர் நினைக்கிறார் எல்லோரும் வசதியாக இருக்கிறார்கள், எல்லோருக்கும் வசதி இருக்கிறது, இஃப்தார் செய்வதற்கு வசதி இருக்கிறது, சஹர் சாப்பாட்டுக்கு வசதி இருக்கிறது, மாஷா அல்லாஹ், எல்லாருக்கும் எல்லா ஆச்சியார்மாரும் உதவி செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சகோதரர் சொன்ன ஒரு விடயம் தான், ஜகாத் எடுக்க தகுதியானவர்களுடைய அந்த தகவலை திரட்டும் பொழுது ஒரு ஒரு தோட்டத்திலே, ஒரு லேனிலே, ஒரு நாள் 5-6 வீடுகளுடைய தகவல் வந்திருக்கிறது. 2015 ஹிஜ்ரி 1436 ரமலானில் வந்திருக்கிறது. இப்படி எத்தனையோ இருக்கிறது. நான் ஒன்றை சொல்கிறேன், நமது மனசை தொடுவதற்கு நமது வீட்டில் 5 பேர், 6 பாத்ரூம் இருக்கிறது. சில வீடுகளில் ஒரு பாத்ரூம் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, அது விசிட்டர்ஸுக்குரிய பாத்ரூம், அது வந்தால் தந்திரப்படும். எத்தனை பேர் பப்ளிக் டாய்லெட்டில் தீவனிக்கிறார்கள். அந்த அந்த லேனில் இருக்கின்ற அந்த லேன் டேமேஜ் குழி, அந்த அந்த ஏரியாவுடைய பிரதானமான டேமேஜ் குழியாம். நான் இதை சொல்கிறேன், கூட்டு சக்காத்தால் எந்த பிரயோசனம் என்று. நாம் தனித்தனியே சக்காத்து கொடுப்பது கூடும் தான், ஆனால் பிரயோசனம் குறைவு. ஏன்? நீங்கள் 3 நானா தம்பிமார்கள், சகோதரர்கள், உங்களுடைய குடும்பத்துக்கு தான் கொடுப்பீர்கள். உங்களுடைய பெரியப்பாவுக்கு நீங்கள் 1 லட்சம் கொடுப்பீர்கள், நானா 2 லட்சம் கொடுப்பார், தம்பி 50,000 கொடுப்பார். அப்ப 2, 3.5 லட்சம், 3 லட்சம், 2.5 லட்சம் ஒரே பெரியப்பாவுக்கு கிடைச்சிருக்கிறது. அவருக்கு தேவை 1 லட்சம் 2 லட்சம் தான். கூட்டு சக்காத்து என்ன செய்யும் தெரியுமா? முழு ஏரியாவில் இருக்கின்ற தேவையுள்ளவர்களுக்கு போய்ச்சேர். அந்த மலை சர்வசாதாரணமாக ஒரு அரை மணிச்சியாளன் தாண்டி சேர்ந்து விட்டால் அந்த டேமேஜ் நிறைந்து அப்படியே கட்டி அவர்களுடைய வீடுகளுக்குள்ளான் தண்ணி வருமாம். அன்று இரவு முழுக்க அவர்கள் அனைவருமே கட்டிலில் அல்லது கதிரையில் உட்கார்ந்து கொண்டுதான் தூங்குவார்களாம். இது வருடத்தில் 1 நாள் அல்ல, மழை பெய்கின்ற நாள் எல்லாம் இப்படித்தானாம். இது நமது கொழும்பில் நமது மிக சமீபத்தில் உள்ள ஒரு ஏரியாவுடைய கதை. கூட்டு சக்கா, சிலர் சக்காத்தே கொடுப்பதில்லை. நரக நெருப்பு. இங்கு நீங்கள் சக்காத் கொடுக்காமல் மனைவிக்கு 100 பவுன், மகளுக்கு 50 பவுன், வரப்போகின்ற மருமகளுக்கு இப்பொழுது 20 பவுன், பேர குழந்தை பிறக்கவும் இல்லை, அந்த குழந்தையுடைய பிள்ளையின் பிள்ளையுடைய பெயரில் வட்டிக்கடையில் பேங்க் அக்கவுண்ட் திறக்கலாம். நீங்கள் சக்காத்து கொடுக்காமல் இருந்தால் 100 பவுன் அல்ல, 1000 பவுன் அல்ல, அதைவிட கூடுதலான பவுனாகவும் இருக்கும். ஆனால் அது நெருப்பு மாலை, அது நெருப்பு மாலை. என அளந்து கொடுக்க வேண்டும் சக்காத்தை. கூட்டு சக்காத் அந்த அமைப்பில் இந்த மத்திலும் அல்லாவின் கிருப்பையினால் அந்த முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள். எனவே இந்த பிரயோசனங்களை, இப்படி எத்தனை வீடு இருக்கும்? டொய்லெட் இல்லாத வீடு, மலசல கூடம் குளியல் அறை இல்லாத வீடு, ரோட் பைப்பிலே குளிக்கின்ற எத்தனை முஸ்லிம் பெண்கள், கணவரை தவிர வேறு யாருக்கும் அவுரத்தை மறைவிடங்களை காட்ட கேவலமாக பேசுவோம். பாரிவல ரோட்ல குளிக்கிறாள், பாரிவல பப்ளிக் டாய்லெட்ல இருக்கிறாள், வீட்டில் டொய்லெட் இல்லாவிட்டால் எங்கே கழிப்பது? இதுக்கு ஏற்பாடு செய்தோமா? குறை பேசி போட்டோ பிடித்து வீடியோ செட்டிங் பண்ணுகிறோம், செய்தோமா ஏற்பாடு? எக்ஸிரம் பட்டு உசிரிக்கு துடிச்சு கொண்டிருக்கும் பொழுது வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கின்ற காலம், மிருகத்தனமான காலம். நாய் கூட செத்த நாயை மோக்குகிறது, பூனை செத்த பூனையை போய் கொஞ்சுகிறது. காகம், ஒரு காகம் செத்தால் ஏரியாவுடைய முழு காகமும் மரண அறிவித்தல் சொல்லி துக்கம் அனுபவிக்கிறது ஒரே குரலில். கண்டில்லையா? மனிதன் மாத்திரம் எக்ஸிரம் பட்டு உயிருக்காக துடிக்கும் பொழுது வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறான். எருமை மாடை விட கேவலமான மனிதன், எருமை மாடை விட கேவலம், நாயை விட கேவலம், இப்படிப்பட்ட மீடியாக்காரர்கள். அந்த மீடியாக்காரன் அவனுடைய பத்திரிகையில் ஹெட்லைனில் போடுவதற்கு வீடியோ போட்டோம் எடுக்கிறான். அவனுக்கு அவனுடைய வாகனத்தில் ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவதற்கு மனதில்லாத கல் நெஞ்சக்காரன். ஹாட் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் அவனுடைய உள்ளத்தை உடைத்துவிட்டு உனக்கென்ன பிரேக்கிங் நியூஸ். எனவே மிருகத்தனங்களை களைகின்ற மாதம் செலவழிப்போம், ஜகாத்து கொடுப்போம், சதக்கா கொடுப்போம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ரமலானை அல்லாஹ்வுடைய சகல பாக்கியங்களையும் எல்லா விதமான கிருபைகளையும் மகபரத்தையும் நரக விடுதலையும் அடைந்து புனிதமானவர்களாக மாறுவதற்கு காரணமான ரமதானாக மாற்றி அருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னி தருவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னி தருவாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்கள் அன்னுடைய பாவங்களை மன்னி தருவாயாக. யால உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, யால மனிதநேய பண்புகளை தருவாயாக. யால மற்றவர்களுக்கு உதவுகின்ற மாதம் யாவா, மற்றவருடைய தேவைகளிலே பங்கெடுக்கின்ற மாதம் யாவா, மற்றவருடைய கண்ணீரை துடைக்கின்ற மாதம் யாவா, ஏழை அநாதை விதவைகள் நோயாளிகளுடைய கஷ்ட துன்பங்களை நீக்குகின்ற மாதம் யாவா, அடிப்படை வசதி இல்லாதவருடைய வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கின்ற மாதம் யாவா. எனவே செல்வந்தர்களுக்கு ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்கும் பக்குவத்தை கொடுப்பாயாக, வசதியிலோருக்கு செலவழிக்கின்ற தாராள தன்மையை கொடுப்பாயாக. யால எங்களுடைய இபாதத்துகளை சீர்திருத்துவாயாக, இபாதத்துகளை இஸ்திகாமத்தை தருவாயாக. யால கால் வீங்க கால் வெடிக்க நபியர்கள் தொழுதார்கள் யாவா, நாங்கள் கால் வலிக்க கூட தொழாத பாவிகள் யாவா. இபாதத்தில் எங்களுக்கு இன்பத்தை தருவாயாக, இபாதத்தில் எங்களுக்கு உள்ளத்தில் விரிவை தருவாயாக, சக்தியை தருவாயாக. யால புனிதமான ரமதானை சால பாக்கியங்கள் அடைந்த நட்பாக்கியவன்களாக நம்மை மாற்றுவாயாக. களிமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.